Alhamdulillah. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها وكان الله على كل شيء مقيتا فقال النبي عليه الصلاة والسلام إن من أكبر الكبائر الإشراك بالله وعقوق الوالدين وقول الزور الى اخر الحديث او كما قال صلى الله عليه وسلم அலவசாரு லாலனும் நிஷரத்தன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக, முத்திரையாக, கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கேற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எந்தெண்டும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இந்த நாட்டிலே வாழக்கூடிய நாம் இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 1200 வருட வரலாற்றை நாம் கொண்டவர்கள். இந்த நாட்டிலே வாழக்கூடிய நாம் எங்கிருந்தோ, நேற்றோ, முந்தின தினமோ வந்தவர்கள் அல்ல. சுமார் 1200 வருட வரலாற்றை கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள். நமக்கு முன்னால வாழ்ந்த நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள், மூதாதியர்கள் ஒவ்வொரு காலத்திலேயும், அது இலங்கைக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் உள்ள காலமாக இருக்கலாம், ஆங்கிலேயர்களுடைய காலமாக இருக்கலாம், போர்த்துகீசர்கள், ஒல்லாந்தர்களுடைய காலமாக இருக்கலாம், ஒவ்வொரு காலத்திலேயும் இந்த நாட்டை ஆட்சி செய்த மன்னர்களோ, ஆட்சியாளர்களோ, அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த இஸ்லாமியர்கள் விசுவாசத்தோட, நெருக்கத்தோட, அவர்கள் அனைவர்களுடனும் நல்ல பண்பாட்டுடன் நெருங்கி பழகி வாழ்ந்து இந்த நாட்டிலே நமக்கும் வாழக்கூடிய உரிமை இருக்கிறது என்பதை நிரூபணமாக ஆக்கி உறுதியாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதே மாதிரி தான் இப்பொழுது வாழக்கூடிய நாமும், நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு, அவர்களுக்கு இந்த நாட்டிலே வாழக்கூடிய வாழ் உரிமை இருக்குகின்றது என்பதை இன்னும் நாம் பலப்படுத்த வேண்டும், அதை நாம் உறுதியாக்க வேண்டும். அதை பலப்படுத்துவதற்குரிய மிக முக்கியமான ஒரு காரணம் தான் வாக்குரிமை. நம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய வாக்குரிமையை அளித்து அதன் மூலம் நாம் நம்முடைய வாழ்வுரிமையை பலப்படுத்த வேண்டும். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்று உங்களுக்கு விளங்கியிருக்கும். இன்னும் ஒரே ஒரு தினம், நாளைய தினம் இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் நடக்கவிருக்குகின்றது. அதனால அதிலே நாம் இஸ்லாமியர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஷரியாவுடைய பார்வையிலே வாக்களிப்பதற்கு மார்க்கம் என்ன கூறுகின்றது, மார்க்கம் வாக்களிப்பதற்குரிய என்ன சட்டத்தை கூறுகின்றது என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது வாக்களிப்பது என்பது சாட்சி சொல்வதற்கு சமம் என்று அநேகமான அறிஞர்கள் கூறுகின்றார்கள். சாட்சி என்றால் கடந்த காலங்களில் நாம் நினைத்திருக்கிறோம், எங்கேயாவது ஒரு பிரச்சனை வருது, சண்டைகள் வருது, குழப்பங்கள் வருது, அல்லது கொலை கொள்ளைகள் ஏற்படுகின்றது, அதை நாம் கண்கூடாக நிதர்சனமாக பார்த்து விட்டோம். ஆனால் அதற்கு சாதகமாக நாங்கள் சாட்சி சொல்ல போனால் வீணான வம்பை விலைக்கு வாங்க வேண்டி வரும். அது கோர்ட்டுகளுக்கு, போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு அடிக்கடி ஏறி இறங்க வேண்டி வரும். அதனால நாம் உண்டு, நம்முடைய வேலை உண்டு என்று ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்குகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால சண்டையோ சச்சரவுகளோ குழப்பங்களோ அவைகளுக்கு சாட்சி சொல்வது மாத்திரமல்ல, சாட்சி ஒரு ஊரிலோ ஒரு நாட்டிலோ அல்லது மிக முக்கியமான ஒரு நிறுவனத்துடைய பதவி தாங்குனர்களை தலைவர்களை தெரிவு செய்வதற்குரிய ஏதாவது ஒன்று நடந்தால் அதிலே நாம் நம்முடைய வாக்கை அளிப்பதும் சாட்சி சொல்வதற்கு சமம். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் அந்த சாட்சி எந்த அளவுக்கு நீதமாக நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனூ கவ்வாமீன பில் கிஸ்த் ஷுஹதா லில்லாஹ் வலவ் அலா அன்ஃபுஸிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய கட்டம் வந்தாலும், உங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய கட்டம் வந்தாலும், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய கட்டம் வந்தாலும், நீங்கள் நீதத்தை நிலைநாட்டியவர்களாக அல்லாஹ்வுக்காக வேண்டியே சாட்சி சொல்லுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுவது சூரத்துல் மாயிதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால அல்லாஹ் என்ன கூறுகின்றான், சிலவேளை உங்களுக்கு எதிராகவே சாட்சிகள் வந்துடும், உங்களுடைய சொந்த உம்மா பாப்பாவுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய கட்டம் வரும். எந்த உம்மாவுக்கு எதிராக நான் எப்படி சாட்சி, என்னுடைய தந்தைக்கு எதிராக நான் சாட்சி சொன்னா நான் எப்படி மகனாக இருப்பேனா என்றெல்லாம் யோசிக்க முடியாது. உங்களுடைய சொந்த பெற்றோர்களுக்கு எதிராக, உங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய கட்டம் வந்தாலும், நீங்கள் நீதத்தை நிலைநாட்டியவர்களாக அல்லாஹ்வுக்காக வேண்டி உண்மையான முறையில் சாட்சி சொல்லுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தேர்தலில் வாக்களிப்பது ஒரு விதத்தில் சாட்சி சொல்வது. யார் யாரு எதற்காக வேண்டி அவர்கள் கேட்கின்றார்களோ, எந்த பதவிக்காக வேண்டி கேட்கின்றார்களோ, அந்த பதவிக்கு அவர் தகுதியானவரா என்று முதலாவது நாங்கள் எல்லோரும் பார்க்கணும். இந்த கடந்த காலங்களில் ஏனோ தானோ வென்று கண்ணை மூடிக்கொண்டு சாட்சி சொன்னதனால கடந்த 20-30 வருடங்களுக்கு மேலால் நம்முடைய இஸ்லாமியர்கள் அனுபவித்த சொல்லனா துயரங்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. யாருக்கு அதை நாங்க முடிவெடுக்கிறது, நீங்க தான். யாருக்கு வாக்களிக்கணும், எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும், அது ஒவ்வொருவருக்குரிய ஜனநாயக உரிமை. ஆனால் அந்த வாக்களிக்கின்ற என்ற அந்த உரிமையை வீணாக பயன்படுத்திவிடக் கூடாது. ஒரு சிலர் நினைக்கலாம், நான் ஒரே ஒரு ஆள் தானே, நான் வாக்களிப்பதனால என்ன நடக்க போகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில நேரங்களில் ஒரு வாக்கின் மூலமாக ஒருவர் வெற்றி பெறலாம், அதே ஒரே ஒரு வாக்கின் மூலமாக ஒருவர் தோல்வி அடையலாம். அதனால என்னுடைய ஒரு வாக்கை வைத்து என்ன நடக்க போகின்றது என்று யாரும் யோசிக்க கூடாது. அல்லது சிலவேல யோசிப்பாங்க, நாங்க யாருக்கு வாக்களிக்க இருக்கிறவர்கள் எல்லாரும் எங்கட பாஷையில சொல்றாங்க, சிலர்கள் சொல்லுவாங்க யாருத்தான் நல்லவர்கள், யாருத்தான் நல்லவர்கள், அப்ப நாங்க யாருக்கு வாக்களிக்கிறது? இருக்கிறவர்களில் ஓரளவு நல்லவர் என்ற நாங்களும், நான் என்னை சேர்த்தே கூறுகின்றேன், நாங்கள் எல்லாம் நூற்றுக்கு நூறு நாங்களும் சுத்தமானவர்களா? நாங்க தவறு செய்யாதவர்களா? நாங்க குற்றம் செய்யாதவர்களா? நாங்க ஆட்சியாளர்கள் மட்டும் நீதமா நேர்மையாக இருக்கணும், நான் எப்படியும் இருக்கலாம் என்பதல்ல. நாங்க நல்லவர்களாக இருந்தா ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக அல்லாஹ் கொண்டு வருவான். ஹதீஸ் ஷரீஃப்ல மிக தெளிவாக வருது, கமா தகூனூன் கதாலிக யுஅம்மர் அலைக்கும், நீங்க எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய அமீர்மார், உங்களுடைய தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள். நீங்க நல்லவர்களாக இருந்தா கெட்டவர் வந்து உங்களை ஆட்சி செய்யலா, அவர் நல்லவராகத்தான் இருப்பார். நாம் கெட்டவர்களாக இருந்தா கெட்டவர்களை கெட்டவன் தான் ஆட்சி செய்யணும். அதனால நான் சொல்ல வரல, நாங்க எல்லாரும் கெட்டவர்கள் என்று சொல்ல வரல. நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், நூற்றுக்கு நூறு நீதமான நேர்மையான உண்மையான ஊழல் இல்லாதவர்கள் உலகத்துல தேடுவது கொஞ்சம் சிரமம். அதனால கேட்கக்கூடியவர்களில் ஓரளவு நல்லவர், ஓரளவு சிறந்தவர், ஓரளவு சமூகப்பட்டுள்ளவர், ஓரளவு ஊழல் இல்லாதவர் என்பதை நாங்கள் தேடணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எங்களுடைய சாட்சியை நாங்கள் பாவிக்கோணும். நான் வாக்களிக்க மாட்டேன், நான் சாட்சி அளிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. குர்ஆனே வருது, சூரத்துல் பக்கராவுடைய கடைசி ஆயத்தை எடுத்து நீங்க பாருங்க, குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், யாரு சாட்சிக்கு தகுதியோ, தகுதியானவர்கள் சாட்சி சொல்வதிலிருந்து பின்வாங்க வேண்டாம், சாட்சியை மறைக்க வேண்டாம். யாராவது அவ்வாறு சாட்சியை மறைத்தால் அவருடைய கல்பு உள்ளம் தவறு செய்து விட்டது என்று குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த நாட்டிலே உள்ள 22 லட்சம் இஸ்லாமியர்கள், நாங்க இந்த நாட்டின் மீது பற்றுள்ளவர்கள், நாட்டுடைய சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள், ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் புரூவ் பண்ணுவதற்கு, அதை உறுதியாக்கி காட்டுவதற்குரிய மிகப்பெரிய சந்தர்ப்பம் தான் இது போன்ற தேர்தல்கள். குர்ஆன் எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றா, அந்த சாட்சியாளர்களை நீங்க துன்புறுத்த கூடாது. சில நேரங்களில் பயமுறுத்துவாங்க, சில நேரங்களில் சாட்சியாளர்களை பயமுறுத்துவாங்க, அவர்களை துன்புறுத்துவாங்க. அல்லது எழுதக்கூடிய முக்கியமான ஒரு முடிவை, ஒரு தீர்ப்ப அல்லது ஒரு சொத்தை, ஏதாவது முக்கியமான விடயங்களை எழுதக்கூடியவர்களை துன்புறுத்த வேண்டாம் என்று குர்ஆன் கூறுகின்றது. வலா யுபார காதிபுன் வலா ஷஹீத், எழுத்தாளர்கள் துன்புறுத்தப்படக்கூடாது, சாட்சி சொல்லக்கூடியவர்களை துன்புறுத்தக்கூடாது. அவர் அவர்களை சுயமாக எழுதுவதற்கும் சாட்சி சொல்வதற்கும் விடுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எங்கள் எல்லோருக்கும் உரிய நான் எதை சொல்ல வாரேன்டா, உங்களை தெரிய பர்மால வாழ்ந்த அந்த லட்சக்கணக்கான அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் சமீபத்தில் பங்களாதேஷுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள், அவர்களுக்கு அந்த நாட்டில் வாக்குரிமை இல்லை. வாக்குரிமை இல்லாத நேரத்தில் எத்தனையோ வகவகையான உரிமைகளை விட்டும் அவர்கள் தூரமாக்கப்படுவார்கள். எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிற வாக்குரிமையின் மூலமாகத்தான் மற்றவர்களுக்கு மாதிரி எங்களுக்கு ஐடென்டி கார்டு, மற்றவர்களுக்கு மாதிரி எங்களுக்கு பாஸ்போர்ட், மற்றவர்களுக்கு மாதிரி உள்ள எல்லா வகையான சட்டங்களும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு கிடைத்திருக்குது. அதனால நாங்க யாருக்கு வாக்களிச்சு என்ன செய்ய, கடந்த காலங்களில் வாக்களித்து எல்லாம் பார்த்து விட்டோமே என்று இருக்க முடியாது. மாற்றமாக நாங்க எல்லோரும் ஓரளவு இலங்கையுடைய வரலாற படிக்கணும். இந்த சோசியல் மீடியால வர நியூஸ் அல்ல, அதுல வர செய்திகள் அல்ல, அதை பார்த்து அல்ல, உண்மையான முறையில எங்களுடைய நாட்டில் பலர் இருக்கிறார்கள், அரசியலை படித்தவர்கள். கடந்த 30-40 வருடமாக இலங்கையில நடந்தது என்ன, ஆட்சியாளர்கள் எப்படி எப்படியான ஆட்சியை செய்தார்கள், எப்படி எப்படி எல்லாம் வாக்களித்தார்கள், அதற்கு ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் எல்லோரும் அதற்கு டைம் ஒதுக்கி படிக்கணும். மாற்றமாக எங்களுடைய சுய லாபம், எங்களுடைய சில விடயங்கள் நடக்கணும், என்னுடைய காணி பிரச்சனை சீராகணும், என்னுடைய இந்த வழக்கு அதில் நான் வெற்றணும், அல்லது எனக்கு ஏதாவது ஒரு பிசினஸ்ல நான் மேல வரணும் என்பதற்காக, தவறானவர்களுக்காக, தகுதியற்றவர்களுக்காக நாங்கள் வாக்களித்தோம் என்றால் நாங்கள் பொய் சாட்சி சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆளாகி விடுவோம். குர்ஆன்ல அல்லாஹ் பொய் சாட்சியுடைய விடயத்துல எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்கிறான் என்றால் அந்த அளவுக்கு எச்சரிக்கை வேறு எந்த ஒரு தவறுக்கும் சொல்லல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள், இன்ன மின் அக்பரில் கபாயிர் அல் இஷ்ராக்கு பில்லாஹ், பெரும் பாவங்களில் ஆகப்பெரிய பாவம் முதலாவது அல்லாஹுக்கு இணை வைப்பது. அல்லாஹுக்கு நிகராக யாரையும் எவரையும் எதனையும் ஆக்கக்கூடாது. இரண்டாவது உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோவிப்பது. மூணாவது வஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சி சொல்வது. பொய் சாட்சி சொல்வது பெரும் பாவங்களில் மிகப்பெரிய பாவங்களில் உள்ளதாக நபி அவர்கள் சொன்னார்கள். ஹதீஸ் ஷரீஃப்ல தெளிவாகவே வருது. ஹுரைம் இப்னு ஃபாத்திக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நபி அவர்கள் மஸ்ஜிது நபவியில ஃபஜ்ர் தொழுகையை முடித்து விட்டு வந்து சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, பெற்றோருக்கு தீங்கு கொடுப்பது, பொய் சாட்சி சொல்வது, இந்த உகூகுல் வாலிதைன் வ ஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சிய மூணு முறை சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், உஜிலத் ஷஹாதத்து ஸூர் பில் இஷ்ராக்கி பில்லாஹ், பொய் சாட்சி சொல்வது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு நிகர் என்றார்கள். மூணு தடவை நபி அவர்கள் மடக்கி மடக்கி சொல்லிவிட்டார்கள், பொய் சாட்சி சொல்வது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு நிகர் என்று சொன்னதோட மட்டுமல்ல, குர்ஆனுடைய இந்த ஆயத்தையும் ஓதுகின்றார்கள், அசுத்தமான விக்கிரகங்களை மட்டும் நீங்கள் விலகி விலகிக் கொள்ளுங்கள், பொய்யான சொல்வதை சொல்ல பொய்யான சொல்லை சொல்வதிலிருந்து நீங்க விலகிக் கொள்ளுங்கள் என்ற இந்த ஆயத்தை நபி அவர்கள் ஆதாரமாக காட்டி நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், பொய் சாட்சி சொல்வது அது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு சமம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கடந்த காலங்களிலும் எங்கட சில தவறுகள் நடந்திருக்கிறது. நாங்கள் ஒரு கட்சியை சார்ந்தோம், சில வேளை எங்களுடைய அந்த கட்சிக்கு தலைவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், அந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், நாங்கள் முஸ்லிம்களுடன் கட்டாயம் சேரோனும் இணையோனும் மாற்று கருத்து இல்லை, ஆனால் எங்களை வைத்து அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணி அவர்கள் தவறுதலான அணுகுமுறையில சென்று சில வேளை அதற்கு பேரம் பேசி அந்த தேர்தலுடைய நேரத்தில் மாத்திரம் அப்படியான இப்படியான வாதாக்களை செய்துவிட்டு அதற்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு நஷ்டமோ பிரச்சனையோ துன்பமோ ஏற்பட்ட நேரத்தில் அதற்காக யாரும் பேசாமல் இருந்தவர்களை பற்றியும் தெரியும். நன்றாக நாங்க கவனத்தில் எடுக்கணும். நான் யாருடைய பெயரையும் சொல்லல்ல, எந்த கட்சியை பற்றியும் கட்சியுடைய பெயரை சொல்லல்ல, நாங்க ஜென்ரலா பொதுவாகத்தான் இந்த விடயத்தை வைக்குகின்றோம். அவர் முஸ்லிம் என்பதற்காக வேண்டி மட்டுமல்ல கட்டாயம், ஆனால் அவருக்கு ஈமானிய உணர்வு இருக்கணும், இஸ்லாமிய உணர்வுகள் இருக்கணும். இந்த நாட்டிலே உள்ள 22 லட்சம் இஸ்லாமியர்கள் மீது அக்கறைகள் காட்ட வேண்டும். கடந்த காலங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்த அந்த வன்முறை நேரத்தில் அவர்கள் எப்படி எப்படி எல்லாம் பாடுபட்டார்கள் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்கோணும். சில வேளை சில நுண் முஸ்லிம் முஸ்லிம்களை விட கூடுதலாக எங்களுக்கு சார்பாக பேசின கட்டங்களும் கடந்த காலங்களிலே நடந்திருக்கின்றன. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால சாட்சி சொல்வது ஒரு வகையில வாக்களிப்பது என்பது சாட்சி சொல்வது, மற்றொரு வகையில வாக்களிப்பது பரிந்துரைப்பது, சிபாரிசு செய்வது. யாராவது முக்கியமான ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க, ஒரு ஒரு நிறுவனம், பிரைவேட் கம்பெனி அல்லது அரசாங்க நிறுவனம், இவர் போற நேரத்தில் அவருக்கு தெரிந்த ஒரு ஆள்கிட்ட சொல்றாரு, நான் இப்படி இந்த இடத்துக்கு போறேன், அந்த எம்டிக்கு நீங்க சொல்லுங்க, அந்த பொறுப்பா உள்ளவர்கிட்ட சொல்லுங்க, நான் இன்டர்வியூக்கு வாரேன், என்ன பார்த்து எடுக்க சொல்லுங்க. உண்மையிலேயே அவர் தகுதி இல்லாமல் நாங்க அவர் எடுக்கலாம்னு சொல்றதும் பாவம், பில, குற்றம். அதே மாதிரி தான் தகுதி இல்லாதவர்களுக்கு நாங்க வாக்களிப்பதும் தவறு. இதுவும் குர்ஆன்ல வருது. மையஸ்வா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல்லஹு நஸீபும் மின்ஹா வமன் யஸ்வா ஷஃபாஅத்தன் சையஅத்தன் யகுல்லஹு கிஃலும் மின்ஹா. யாராவது ஒரு நல்ல விடயங்களுக்காகவே நீ பரிந்துரைத்தால் அந்த நலவில் ஒரு பங்கு நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும். யாராவது ஒருவர் ஒரு பாபத்திற்காக வேண்டி சிபாரிசு செய்தால், பரிந்துரைத்தால் அந்த பாபங்களில் ஒரு பங்கு நிச்சயமாக அவருக்கு வரும் என்பதையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். நபியுடைய காலத்தில் ஒரு யாசகன் வருகிறார். அவர் கேட்டு வருகிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், இவர்களுக்கு கொடுப்பதற்கு என்றாண்ட ஒன்றும் இல்லை. யாராவது இவருக்கு கொடுப்பதற்கு தகுதி உள்ள யாரையாவது உங்களை தெரியும்னா நீங்க அவரை காட்டி கொடுங்க. நீங்க அவர் இந்த இடத்துல இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டா கிடைக்கும் என்று காட்டி கொடுங்க. அந்த கட்டத்தில் தான் சொன்னார்கள், இஷ்ஃபாஉ ஃபல் தூஜரு, பரிந்துரைங்க, சிபாரிசு செய்யுங்க, அதற்குரிய கூலிகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். வேறொரு ஹதீஸ்ல வருது, அத்தாலு அலல் ஹைரி கஃபாயிலிஹி, நல்லதின் பக்கம் வழிகாட்டக்கூடியவருக்கு அந்த நல்லதை செய்தவருடைய நன்மை அவருக்கு கிடைக்கும். இது பரிந்துரைப்பதற்கு, சிபாரிசு செய்வதற்கு. நவீன காலத்துடைய அறிஞர்கள் கூறுகிறார்கள், தேர்தலிலே வாக்களிப்பதும் ஒரு வகையான சிபாரிஷ், ஒரு வகையான நாங்க அவருக்கு என்ன செய்கிறோம், அவருக்கு சிபாரிஷ் செய்கின்றோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த நேரத்திலேயும் நாங்க பார்க்கணும், அவர் இதற்கு தகுதியானவரா, அவர் இந்த பதவிக்கு பொருத்தமானவரா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்கிட்ட விசுவாசம், அவர்கிட்ட நாட்டுப்பற்று, அவர்கிட்ட சமூகப்பற்று, மக்களோடு உண்டான அந்த அன்பு இறக்கம் இருக்குதா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கட தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிஷராக இதுவரைக்கும் உலகத்திற்கு எந்த தலைவனும் வந்ததில்லை. அப்படியான ஒரு தலைவர் தான் அல்லாஹ் எங்களுக்கு பெரிய உபகாரமாக தந்தது. நபி அவர்களை எங்களுக்கு நபியாக கிடைத்தது அவனுடைய மிகப்பெரிய பேருபகாரம். لقد من الله على المؤمنين اذ بعث فيهم رسولا من انفسهم اللهுடைய மிகப்பெரிய பேருபகாரம், உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு நாங்க நபியை அனுப்பி வைத்தோம் என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றானே. அந்த நபி அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க ஆட்சி செய்யலையா? அவர்கள் அதிகாரம் புரியலையா? பல யுத்தங்களுக்கு நபி அவர்கள் தளபதியாக செல்லலையா? அந்த கைசர், கிஸ்ரா, நஜ்ஜாஷி போன்ற பெரும் பெரும் தலைவர்களுக்கு எதிராக நபி அவர்கள் நிற்கவில்லையா? ஆனால் நபியிடத்தில் இருந்த அந்த சமூக பற்று, நபியிடத்தில் இருந்த அந்த உம்மத்தின் மீது உண்டான கவலை இருக்குது. அதற்கு நிகராக உலகத்தில் நாங்க யாரையும் காண முடியாது. குர்ஆனிலேயே அல்லாஹ் கூறுகின்றான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். உங்களிலிருந்தே உங்களுடைய ரசூல் வந்து விட்டார் உங்களுடன். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏதாவது சிரமம் வந்தால் அந்த நபி அவர்களால் அதை சகிக்க முடியாது. ஹரீஸுன் அலைக்கும், உங்களோட ரொம்ப அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம், விசேஷமாக ஈமான் உள்ளவர்களுடன், முஃமின்களுடன் மிக அன்பாகவும் இரக்கமாகவும் இருந்தவர்கள் நபி அவர்கள். அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னால நபி அவர்கள் தன்னுடைய எந்த விதமான அதிகாரத்தையும் செலுத்த மாட்டாங்க. ஆனா தன்னுடைய உம்மத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது சிரமம் வந்தா கவலைப்படுவாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, நபியுடைய காலத்தில் ஒருவர் திருடி விடுகின்றார், அவருடைய கை வெட்டப்பட போகின்றது. உண்மையிலேயே இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால்தான் அங்கே அந்த நாடுகளில் தண்டனைகளை நிறைவேற்றலாம். எங்களுடைய நாட்டில் தண்டனைகளை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை.
இந்த நாட்டில் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான மூன்று அதிகாரங்கள், மூன்று மிக முக்கியமான சட்டங்கள். இஸ்லாமிய முறைப்படி நிக்கா, இஸ்லாமிய முறைப்படி தலாக், இஸ்லாமிய முறைப்படி மஸ்ஜித்களை வக்ஃபு செய்வது, வக்ஃபு சபை, வக்ஃபு போர்டு. மூணாவது, யாராவது மரணித்து விட்டால் இஸ்லாமிய முறைப்படி சொத்துக்களை பங்கு வைப்பது. இவைகளுக்கு எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அனுமதி இருக்குது. அது அல்லாத தண்டனைகளை நிறைவேற்றுவதற்கு அனுமதி இல்லை என்ற அந்த ஈஸ்டர் எட்டக் டைம்ல பலர்கள் பேசினாங்க. பாருங்க, கழுத்தை வெட்டுவாங்க, கையை வெட்டுவாங்க. நாங்கள் சொல்லணும், இந்த நாட்டில் எங்களுக்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல இருந்தாலும் சட்டங்களை நிறைவேற்றுவதற்குரிய அதிகாரம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர், அவர்கள் தலைவர், நூற்றுக்கு நூறு இஸ்லாமியர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. ஒருவர் திருடு விடுகின்றார், நபி அவர்கள் சொன்னாங்க அவருடைய கையை வெட்டுங்கண்டு. இப்பொழுது கை வெட்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். கேட்டார்கள் சில சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களே கையை வெட்ட சொன்னீங்க, நீங்களே கை வெட்டும் போது அழுகிறீர்களே யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், கையை வெட்டும்படி சொன்னது அல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், திருடிய ஆண், திருடிய பெண், அந்த இரண்டு பேர்களுடைய கைகளையும் வெட்டுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். அல்லாஹுடைய சட்டம், அல்லாஹுடைய உத்தரவு, அதை என்னால மன்னிக்கல. ஆனா என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒருவருடைய கை வெட்டப்படுகின்றதே என்று கவலைப்பட்டு தான் நான் அழுகிறேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த கவலைய பாருங்க. நபி அவர்கள் கடைசி ஹஜ் ஹஜ்ஜத்துல் வதாஅல நூறு ஒட்டகங்களை குர்பான் கொடுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால 63 ஒட்டகம், மீதமுள்ள 37 ஒட்டகத்தை ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கொடுக்கிறார்கள். நீங்க இது அர்த்தம் போடுங்க, 100 ஒட்டகங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாஅல வைத்து அறுத்ததற்கு பின்னால கேட்ட துஆ என்ன? அல்லாஹும்மா தகப்பல் மின் முஹம்மதின் வ மின் ஆலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் ஷரீஃபில பதிவாகியிருக்கிற ஹதீஸ், யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தின் மூலமாக, என் மூலமாக, என்னுடைய குடும்பத்தின் மூலமாக, என்னுடைய உம்மத்தவர்கள் மூலமாக இந்த குர்பானன் ஏற்றுக் கொள்வாயாக. 1400 வருடங்களுக்கு முன்னால எங்களை ஞாபகப்படுத்தின, இந்த உம்மத்தில் எல்லோருக்கும் உதுஹையா கொடுக்க வசதி இல்லை, எல்லோருக்கும் குர்பான் கொடுக்க வசதி இல்லை. 1400 வருடங்களுக்கு முன்னாலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் குர்பான் கொடுக்க வசதி இல்லாதவர்களை தன்னுடைய துஆவுடன் இணைத்து துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தில் யார் யார் குர்பான் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் சார்பாக இந்த குர்பானை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இதுதான் அந்த சமூகத்தின் மீது இருந்த பற்று, சமூகத்தின் மீது இருந்த அந்த அக்கறை. நாங்க எங்களுடைய நாட்டில் கடந்த 3-4 வருடமாக பார்த்தோம், அந்த ஈஸ்டர் அட்டாக், அதற்கு பின்னால கொரோனா வைரஸ், அதற்கு பின்னால் எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட இந்த பொருளாதார பயங்கரமான வீழ்ச்சி. எங்களுடைய சகோதரர்களுக்கு அல்ஹம்துலில்லா, எங்களுடைய வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள், மாஷால்லா, பணத்தால, உலர் உணவு பொதிகளால பல பல வகையில அல்ஹம்துலில்லா உதவி செய்தார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டில் இருந்த மற்ற சகோதர இனத்தவர்கள் எங்களை விட சிரமப்பட்டார்கள், இன்றும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒரு கடந்த கால ஆட்சியாளர் அல்லது மாட்டு மதத்திலே உள்ள செல்வந்தர்களில் எத்தனை பேர் வந்தாங்க? அவர்களை பார்த்து இறக்கப்பட்டாங்களா? அவர்கள் மீது கருணை காட்டினார்களா? பெரும் பெரும் முதலைகள் இருக்கிறாங்க, அவர்களுடைய பணத்தை வச்சு ஒவ்வொரு ஊரை டெவலப் பண்ணேலும். ஆனால் தேர்தலுடைய கூட்டங்களுக்கு செலவழிக்கிறாங்க, பல நூற்றுக்கணக்கான பஸ்ட போட்டு, பல மில்லியன் கணக்கான பணத்தை செலவழித்து, ஸ்டேஜ் அடிச்சு, தோரணைகளை அடித்து அதற்கு செலவு செய்கிறாங்க. அவர்களை சேர்ந்தவர்கள் உண்ண உணவு இல்லாமல், உடுக்க சரியான ஆடை இல்லாமல், அவர்களுடைய லைட் தண்ணி பில் கட்ட வசதி இல்லாமல் எத்துணை 1000 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் மீது யாராவது இரக்கம் காட்டுகிறார்களா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, தலைமைத்துவ பண்புக்கு ஆக முக்கியமான ஒன்று தான் சமூக உணர்வு இருக்கணும். தனக்கு கீழால் உள்ளவர்கள் மீது அவர்கள் கஷ்டப்பட்ட இவருக்கு கஷ்டம் ஏற்படணும். அவர்களுடைய ஆட்சி காலத்துல பயங்கரமான ஒரு பஞ்சம், அந்த வருஷத்துக்கு ஆமுர் ரமாதான்னு சொல்லுவாங்க, சாம்பலுடைய வருடம் என்று அவ்வளவு சிரமம். சில நேரங்களில் மஸ்ஜித் நபவியில உணவுகளை சமைத்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உண்ணுவதற்கு உணவு கொடுத்தார்கள். ஒரு தடவை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பஞ்சமான காலத்துல சொன்னார்கள், ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த மாமிஷத்தை மக்களுக்கு கொடுங்க. அந்த மாமிஷம் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டு மாலையில அவர்களுடைய சூப்பராவுல ரொட்டியும் இறைச்சியும் வைக்கப்பட்டிருக்குது. அந்த இறைச்சியில ஒட்டகத்துடைய மாமிசத்தில் ஆக டேஸ்டான அந்த திமிழ் பகுதியும் அந்த ஈரல் பகுதியும் வைக்கப்பட்டிருக்குது. கேட்டார்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஈரலும் திமிழும் எங்கிருந்து வந்தது? சொன்னாங்க, இன்றைக்கு அறுத்த அந்த ஒட்டகத்துல ஆக டேஸ்டான ஒரு ருசியான பகுதிய உங்களுக்குன்னு நாங்க எடுத்து வச்சோம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கவே, நாம் இதை ஓரமாக்குங்க, நான் நல்லதை சாப்பிட்டுட்டு என்னுடைய தோழர்களுக்கு முள்ள கொடுக்கவா, நான் நல்ல பகுதியை சாப்பிட்டு விட்டு எனக்கு கீழால் உள்ளவர்களுக்கு முள்ளை கொடுக்கவா, நான் இதை சாப்பிட மாட்டேன் என்று அதை ஓரமாக்கி வைத்து விட்டு அவர்கள் சொன்னார்கள், ஜெய்தூன் எண்ணெயை கொண்டு வாங்க. ஜெய்தூன் எண்ணெயில ரொட்டியை தொட்டு சாப்பிட்டு விட்டு சொன்னார்கள், நான் இந்த நல்ல பகுதியை சாப்பிட்டா நானாக கெட்ட அதிகாரியாக கெட்ட கலீஃபாவாக இருப்பேன், என்னுடைய எனக்கு கீழால் உள்ளவர்கள் எதை உண்ணுவார்களோ அதைத்தான் நான் உண்ண வேண்டும். அவங்களோட ஆட்சிக்கு கீழால் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், மனிதர்களுக்கு என்னுடைய ஆட்சிக்கு கீழால் உள்ள யாருக்கும் எந்த வகையான நஷ்டமோ சிரமமோ ஏற்படக்கூடாது என்பது மாத்திரமல்ல, என்னுடைய ஆட்சிக்கு கீழால் உள்ள மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், அவைகளுக்கும் சிரமம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பது தான் என்னுடைய விருப்பம். ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், லகத் ஹஷீது ஐ எஸ் அலனி அல்லாஹ் لو مات جمل بشاطئ الفرات لخشيت اي يسالني الله منها اللهم اذ شتيما يوبرديس நதி கரையில ஒரு ஒட்டகம் பசியால செத்து விட்டது என்றால் எனக்கு பயமாக இருக்குது, கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை பத்தி கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? இதல்லவா அல்லாஹ்வுடைய பயம், இதல்லவா ஆகிராவுடைய பயம். தலைமைத்துவம் உள்ளவர்களுக்கு இப்படியான பயம் அல்லவா வர வேண்டும்? பைத்துல் மாலுடைய நாட்டுடைய சொத்துக்களை அபகரிப்பது அல்ல, நாட்டுடைய பைத்துல் மாலுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும், அதை வளர்க்கணும். அவர்களுக்கு கீழால் உள்ளவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது அதை இனம் காணணும். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரவு வேளையில மதீனா பூரா சுத்துவார்கள், திரிவார்கள். யாராவது கஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறார்களா, தேவையுடையவர்கள் இருக்கிறார்களா? ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய அந்த தர்பாரில் அவர்களுடைய ஆட்சி பீடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு அறிவு கொண்டு செய்யப்படும், கடன்காரர்கள் இருந்தா வாங்க, திருமணம் முடிக்க வசதி இல்லாதவர்கள் இருந்தா வாங்க, ஏழைகள் பக்கீர்கள் மிஸ்கின்கள் இருந்தா வாங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆட்சி பீடத்தில் அறிவிப்பு செய்ததோடு மட்டுமல்ல, ஒரு கட்டம் ஒன்று வருது, ஒருவரத்தை ஜக்காத் பொருளை கொடுத்து அனுப்புகின்றார். ஆப்பிரிக்கா கண்டத்துல ஒரு கிராமத்துக்கு போய் இந்த ஜக்காத் பணத்தை நீங்க பங்கீடு செய்து விட்டு வாங்கன்னு சொல்லி அவர் காலை முதல் மாலை வரைக்கும், சஹிஹான ஹதீஸ்ல வருது, காலை முதல் மாலை வரைக்கும் அந்த ஊருல அலைந்து திரிந்து யாரை கண்டு இந்த ஜக்காத் பணத்தை எடுங்க என்று கேட்டாலும் அவர் சொல்லுவாராம், ஜக்காத் எடுக்க நான் தகுதி இல்லை, அல்லாஹ் என்ன ஷீமானா ஆக்கிவிட்டான். அப்படியான நீதமான ஆட்சியாளர்கள், அப்படியான நேர்மையான ஆட்சியாளர்கள் உலகத்துல வாழ்ந்து தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது உலகத்துல எங்களோட நாட்டிலேயும் சரி, பக்கத்து நாடுகளிலேயும் சரி, அரபு நாடுகளிலேயும் சரி, உண்மையானவர்களை காண்பது சிரமம், நேர்மையானவர்களை பார்ப்பது கஷ்டம். அதனால நான் வாக்களிக்கவே செல்ல மாட்டேன் என்று இருப்பது அது மிகப்பெரிய தவறு. அதனால் நாங்க எல்லோரும் நேரகாலத்தோட செல்ல வேண்டும், நம்முடைய பெண்களையும் அழைத்து செல்லணும், அதோட சரியாக வாக்களிக்கணும். என்ற செலவேல 1,70,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அந்த செலவேல 10,00,000 வாக்களிக்கைகள் நிராகரிக்கப்படுகின்றது. செலவேல புள்ளி விவரம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன் ஏனோ தானோ என்று வாக்களிக்கிறது. அதனுடைய முறைகளை நாங்கள் விளங்கணும். எப்படி நாங்கள் வாக்களித்தா எங்களுடைய வாக்களிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும், எப்படி வாக்களித்தால் அது நிராகரிக்கப்படும், அந்த முறைகளை விளங்கணும். நாங்க ஆண்கள், நாங்க பெண்கள், ஃபேஸ் கவர் பண்ற பெண்கள், வயோதிப ஆண்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு சென்று நாங்க வாக்களித்தா எதிர்காலத்துல சொல்லிடும். அல்ஹம்துலில்லா முஸ்லிம்கள் 90% முஸ்லிம்கள் 95% வாக்களித்திருக்கிறாங்க. இது எங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு உரிமை என்பதை அவர்களுக்கு நாங்க எடுத்து சொல்லலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு விடயம். நாங்க செலவேல யாரோ ஒருவர் அந்த சின்னத்தில் உள்ளவர் வருவார் என்று செலவேல நாங்க அதற்காக வேண்டி உறுதியாக நம்பியிருப்போம். செலவேல அதற்கு மாற்றமானவர் வந்துடுவாரு. மேலான பெரியார்களே, சகோதர்களே, நாங்க உண்ட விளங்கணும். யாரு வந்தாலும் நாங்க நினைக்கிற மாதிரி 100% நடக்காது. என்ன, நாங்க 10%, இந்த நாட்டில் 90% இருக்கிறாங்க. அவர்களுடைய அபிலாஷைகளையும் அவர்கள் நிறைவேற்றணும். என்னமோ நாங்க மட்டும்தான் வாக்களித்த மாதிரி நாங்க பின்னால சொல்லவும் கூடாது. பாருங்க, நாங்க அப்படி செய்தோம், நாங்க இப்படி செய்தோம். அவர்களால முடியுமான சில வேலைகளை செய்வார்கள். எங்களுக்கு மாற்றமானவர்கள் வந்தாலும் அந்த நேரத்திலையும் நாங்க பொறுத்துக் கொள்ளணும். நாம் எதை சொல்ல வாரோம் அண்டா? அரபியில ஒரு கவி ஒன்று இருக்குது, அஹ்பிப் ஹபீபக ஹௌனம்மா யகூனு பகீபக யௌமம்மா. உங்களோட ஒரு நண்பனுடன் மிச்சம் கூடுதலாக நீங்க நண்பனாக ஆகிடாதீங்க. ஒரு நாளில் அவன் விரோதியாக மாறிவிடுவான். பகீபக ஹௌனம்மா யகூனு ஹபீபக யௌமம்மா. உங்களோட விரோதியோட மிச்சம் கூடுதலாக விரோதம் காட்டாதீங்க. ஒரு நாளைக்கு அவன் நண்பனாக மாறிவிடுவான். அதனால எல்லை மீறி கடந்த காலங்களில் நாங்க விரும்பியவர்கள் வந்ததற்காக சில ஊர்கள்ல பாச்சோர் எல்லாம் ஆக்கி அதற்கு பங்குட்டது, அதோ அது நல்ல சைன் இல்ல. நாங்கள் நடுநிலைமையாக இருக்கணும். நாங்கள் நடுநிலைமையான போக்கில இருக்கணும். நாங்க விரும்பியவர் வந்தா அல்ஹம்துலில்லா, விரும்பாதவர்கள் வந்தா அல்லாஹ்ட சாட்டணும். நாங்க விசேஷமாக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் துஆ செய்தோனும். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லா யர்ஹமுனா. எங்களின் மீது இரக்கம் காட்டாத ஒருவரை சாட்டி விடாதே. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லா யர்ஹமுனா. எங்கள் மீது இரக்கம் காட்டாத ஒருவரை சாட்டி விடாதே. நீதமான, நேர்மையான, உண்மையான, நாட்டுப்பற்றுள்ள நல்லவர்களை சாத்து, ஊழல்வாதிகள், அநியாயக்காரர்களை விட்டும் எங்களை பாதுகாரு. அல்லாஹத்தை நாங்க துவா செய்வோம். அல்லாஹ்வுடைய கலா கதிரல ஏற்கனவே என்னென்ன நடக்கும் என்பதை அவன் எழுதி வைத்து விட்டான். அதனால முஸ்லிம்கள், நாங்க இஸ்லாமியர்கள், கலா கதிர நம்பணும், அல்லாஹுடத்துல சாட்டணும். எங்களால முடியுமான துவாக்களை நாங்க செய்வோம். அதற்கு நாங்க எதிர்பார்க்காத விதத்துல யாராவது வந்தாலும், கடந்த காலங்கள் அல்ஹம்துலில்லா நாங்க எல்லாத்தையும் பார்த்திருக்கிறோம். எதிர்காலத்திலையும் இன்ஷா அல்லா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்ற அடிப்படையில நான் எதை சொல்ல வரேன்டா, எங்களோட ஆக முக்கியமான வாக்களிப்பு ஏனோ தானோ என்று நாங்க சரி எப்படியும் வாக்களிக்கணும் என்று செலவேல தவறானவர்களுக்கு வாக்களித்து அவர் வெற்றி பெற்று விட்டால் அவருடைய குற்றத்துல நாங்க பங்கெடுக்க வேண்டி வரும். அதனால ஓரளவு நல்லவர், ஓரளவு நீதமானவர், ஓரளவு நேர்மையானவர், ஓரளவு சமூகப்பட்டுள்ளவர், ஓரளவு ஊழல் குறைந்தவர், இவர்களில் யாரு ஓரளவு நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து அவர்களுக்கு வாக்களித்து அல்லாஹிடத்தில் எங்களை விடயத்தை ஒப்படைப்போம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கைவிட மாட்டான். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்களையும் பெண்களையும் பாதுகாப்பாயாக. விசேஷமாக அந்த பெலஸ்தீனத்தில் வாழக்கூடிய எங்களோட உறவுகளின் மீது இரக்கம் காட்டுவாயாக, அவர்கள் மீது கருணை காட்டுவாயாக. அந்த இடத்திலே சீக்கிரமாக யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு அவர்களுக்கு அமைதியான சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. அந்த யூத பயங்கரவாதிகளுக்கு நீ முடி கட்டுவாயாக. உன்னுடைய குதிரத்தை அவர்களுக்கு காட்டி அவர்களை பூண்டோடு அழித்தொழித்து கட்டுவாயாக. நாளே நடக்கிற அந்த தேர்தல் மிக அமைதியாக நடக்கணும் யா அல்லாஹ். எந்த வகையான அசம்பாவிதங்கள் இல்லாமல் நடந்து ஓரளவு நல்ல நீதமான நல்ல ஆட்சியாளர் இந்த நாட்டுக்கு வந்து சேர நீ உதவி செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்கள் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்துக்கு யா ரஹமர் ரஹீமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.